الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கணியத்திற்குரிய அவர்களே, தொடர்ந்து நாம் ஷஹாதாவுடைய ஷரத்துகளை படித்து வருகின்றோம். அதிலே அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு சுருக்கமான சில விளக்கங்களோடு உதாரணங்களோடு 6 ஷரத்துகள் வரை நாம் படித்திருக்கின்றோம். இல்ம், யகீன், கபூல், இன்கியாத், சித்க், இக்லாஸ். 7வதாக முஹப்பத் என்ற விஷயத்தை நாம் இப்போது படிக்க இருக்கின்றோம். முஹப்பத் என்றால் என்ன? அன்பு கொள்வது, நேசம் பாராட்டுவது, விரும்புவது, ஒன்றின் மீது ஆசை இருப்பது, இதை முஹப்பத் என்று சொல்லப்படும். ஈமானிலே முஹப்பத் என்றால் முதலாவதாக அல்லாஹ்வுடைய படைப்பாகிய அடியார்களாகிய நாம் இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற, கேட்கின்ற, நாம் பழகுகின்ற அனைவரையும் விட அதில் தனது உயிரும் அடங்கும், தனது தாய் தந்தையும் அடங்குவார்கள், தனது பிள்ளைகளும் அடங்குவார்கள். இப்படி எல்லோரையும் விட அல்லாஹுவை அதிகமாக விரும்புவது, அல்லாஹுவை அதிகமாக நேசிப்பது, அல்லாஹுவின் மீது விருப்பம் கொள்வது, அல்லாஹுவின் மீது அன்பு கொள்வது. அதிகமான முஸ்லிம்களை பொறுத்தவரை அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹுவை பயப்பட வேண்டும் என்று அறிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹுவின் மீதுதான் நாம் அதிகமாக அன்பும் வைக்க வேண்டுமா, இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா என்பதை பலர் அறிந்திருப்பதில்லை. நாம் பழகும்போது கேட்கும்போது அன்பு என்ற ஒரு விஷயத்தை குறித்து பல முஸ்லிம்கள், அல்லாஹுவின் விஷயத்திலே அவர்களது உள்ளம் வெறுமையாகவே இருக்கிறது. பலருக்கு வணக்க வழிபாடுகளிலே, இபாதத்திலே ஆர்வம் ஏன் இருப்பதில்லை என்றால் அவர்களுக்கு அல்லாஹுவின் மீது அன்பு இருப்பதில்லை. உங்களுக்கு ஒரு நண்பர் ரொம்ப அன்பிற்குரியவராக இருந்தால் அவர் வீட்டுக்கு செல்வது உங்களுக்கு பிடிக்கும், சரியா இல்லையா? உங்களுக்கு ஒருத்தர் மேல ரொம்ப முஹப்பத்தாக இருக்கிறது என்றால் அவரை எப்பெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, எவ்வளவு அதிக நேரம் அவரோட இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவீங்க, சரியா? இது ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்பிலே படைத்த ஒன்று. இன்று பல முஸ்லிம்களுக்கு இந்த அல்லாஹுவின் மீது முஹப்பத் என்ற அந்த பிரியம் இல்லாத காரணத்தினால்தான் பள்ளிக்கு வரும்போது லேட்டா வருவாங்க, போகும்போது சீக்கிரமா போயிடுவாங்க. ஏன்னா அவர்கள் பிடிக்காத, பிரியப்படாத ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப பிரியப்படுகின்ற, அவர்கள் விரும்புகின்ற இடத்திற்கு அவர்கள் வந்திருந்தால் எப்படி வருவார்கள்? தயத்தை விட முன்கூட்டி வந்திருப்பார்கள். போ சொன்னா கூட கடைசி ஆளா போறேன்னு நிப்பார்கள். தொழுகையிலும் அப்படித்தான். இன்று தக்பீர் கட்டிய உடனேயே அடுத்து என்ன மனது மக்களுக்கு எதிர்பார்க்கிறார்கள் என்றால் எப்ப இமாம் சலாம் கொடுப்பாரு? எப்படி அல்லாஹு அக்பர் கட்டின உடனே அடுத்து எப்ப ருக்கு, எப்ப சஜிதா, எப்ப அத்தஹியாத், எப்ப அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று போயிடலாம். ஏன்? அவர்கள் நேசிக்காத ஒருவரை வணங்குகின்ற காரணத்தால் அந்த வழிபாட்டிலே அவர்களுக்கு ஈடுபாடு இல்லை. அவர்கள் விரும்பாத ஒருவரை வணங்குகின்ற காரணத்தால் அந்த இபாதத்திலே அவர்களுக்கு நாட்டம் ஏற்படுவதில்லை. இப்ப நீங்க விருப்பமான ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, 5 மணி நேரம் ஆயிடுச்சு, சரி போலாமு கேட்டா என்னங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமே அப்படிம்பீங்க. விருப்பம் இல்லாத ஒருத்தர் 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரமான மாதிரி தெரியும். சொல்றது சரியா இல்லையா? விருப்பம் இல்லாத ஒருத்தட்ட அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து இருக்கிறது எப்படி தெரியும்? ரொம்ப நேரமாச்சு, சரி விட்டா போதும், நல்லா இருக்கியா, நல்லா இருக்க போயிட்டோம். ஆனா விரும்பிய ஒருவரிடத்தில் உட்கார்ந்து பேசும்போது மணி போவதும் தெரியாது, ஏன் சில பேருக்கு நாள் போவது கூட தெரியாது. இப்ப அல்லாஹ்வுடைய இபாதத்திலே செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய முஹப்பத்து இல்லாமல் செல்கின்ற காரணத்தால் மக்களுக்கு அந்த இபாதத்திலே நிற்க முடிவதில்லை. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அவங்க தொழுகையை பார்த்தீர்கள் என்றால் காலையில சுபுஹ் தொழுகை வைக்கும் போது ஏறக்குறைய 100 ஆயத்துகள் ஓதுவாங்க. அதே போல இரண்டாவது ரக்காயத்தில் ஓதக்கூடிய அளவுக்கு அவங்க ருக்கு சுஜூதிலே இருப்பார்கள். அந்த அளவுக்கு நீளமா 2 ரக்காயத்தை குறைஞ்சது அரை மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரத்தில் 2 ரக்காயத்தை தொழுவாங்க. இன்னைக்கு 2 ரக்காயத்தை எத்தனை நிமிஷத்தில் தொழுகிறாங்க? 3 நிமிஷத்திலிருந்து 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருது. லொஹர் தொழுகை ரசூலுல்லாவுடைய காலத்திலே மஸ்ஜித் நபவிக்கு கூரை இருக்காது, பிஞ்ச கூரை தான். அந்த பேரித்த மரத்தினுடைய அந்த கீற்றுகளால் ஆன கூரை. வெயில் அடிக்கும், கீழே மணல், கார்பெட் கிடையாது, ஏசி கிடையாது, ஃபேன் கிடையாது. அந்த வெயில்ல மணல் அப்படியே சுடக்கூடிய நெருப்பு கங்குகளை போல சூடா இருக்கும். அந்த மணல் மேல சுஜூது செய்து கொண்டிருப்பார்கள் சஹாபாக்கள். ஒவ்வொரு சுஜூதும் நிலையில நின்ற அளவுக்கு, நிலையில எவ்வளவு நேரம் நின்றுப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால், உதாரணம் சொல்றாங்க நமக்கு, அல்லாஹ் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இகாமத்து கேட்ட உடனே ஒருத்தர் வீட்டுக்கு வந்து தனது சாமான்களை வச்சுட்டு, பெண்கள் பதில பேசுற சத்தம் கேட்கறதுமா பேசாதீங்க, சாமான்களை வச்சுட்டு பக்கிய கபூர்ஸ்தான் இருக்கு பாருங்க, அதனுடைய கடைசியில போய் அவருடைய சுய தேவையை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து ஒழு செஞ்சுட்டு திரும்ப மஸ்ஜித் நபவிக்கு வருவார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் ரக்காத்துல தான் இருப்பாங்க. இப்ப எப்படி நடக்குது தொழுகன்னு சொன்னா, ஒழு செஞ்சு முடிச்சவங்க போய் சஃப்ல சேர்றதுக்கு முன்னாடியே 2 ரக்காத்து முடிஞ்சு போயிடுது. எப்படி ஒழு செஞ்சு முடிச்சவங்க ஒழு செய்யற இடத்துல இருந்து சஃப்புக்கு போறதுக்குள்ளார 1 ரக்காத்து 2 ரக்காத்து முடிஞ்சு போயிடுது. அதுவும் கொஞ்சம் லேசா போறவராக இருந்தா சலாம் கொடுக்கும்போது தான் போய் சேர முடியும். அப்ப 1 ரக்காத்து அவ்வளவு நீளமாக இருந்தது. அந்த நீளம் அளவு இருக்கு சுஜூதில இருந்தார்கள். எந்த இதுல, கார்பெட்ல கிடையாது, ஏசி ரூம்ல கிடையாது, இதுல கொதிக்கக்கூடிய அந்த மணலிலே. அதனாலதான் சஹாபாக்களுடைய அந்த நெத்தி கொதிக்கிற மணல்ல பட்டுப்பட்டு அந்த தோலெல்லாம் காய்ந்து, அதாவது சுருங்கி போய் கருப்பாயி வீங்கி இருக்கும். எப்படி இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். அதுலயே லொஹருடைய சுஜூத் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா. ஆனா அப்ப கூட சஹாபாக்கள் இன்னும் கொஞ்ச நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத நீட்ட மாட்டாங்களா? எப்படி இன்னும் கொஞ்ச நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதை நீட்ட மாட்டார்களா அப்படிம்பாங்க. வயசானவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல இருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு எப்படி 3 தஸ்பீக்கு மேல இமாம் சாஹிப் இன்னும் 2 தஸ்பீ எக்ஸ்ட்ரா செஞ்சிட்டார்னா என்ன இமாம் சாஹிப் அறிவு இல்ல உங்களுக்கு, பின்னாடி வயசானவங்க எல்லாம் இருப்பாங்களே அப்படின்னு கோபித்துக் கொள்ளக்கூடிய காலத்திலே நாம் மக்களை பார்க்கிறோம். ஏன் இது? அங்கே சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வின் மீது அன்பு இருந்தது, எனவே எவ்வளவு நேரம் தொழ முடியுமோ அவ்வளவு நேரம் தொழுகலாம். அதுவும் ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி அல்லாஹ்வை வணங்குறதா, அதுதான் அவங்களுக்கு வந்து எல்லா கஷ்டங்களையும் தாங்கக்கூடிய அளவுக்கு தாக்கத்தை கொடுத்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரவு தொழுகை எப்படி இருக்கும்? குறைஞ்சது இரவு தொழுகைக்கு மட்டும் 5 மணி நேரம் எடுத்துக் கொள்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அய்யுஹல் முஸம்மில் குமி லைலா இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஜித் அலைஹி வரத்லில் குர்ஆன் தர்தீலா. நபியே, இரவுல கொஞ்சத்தை தூங்கிட்டு மிச்சத்தை எல்லாம் நீங்க வணக்க வழிபாட்டுக்கு செலவு பண்ணுங்க. அல்லாஹ் சொல்லி இன்ன ரப்பக யஅலம் அன்னக தகூம் அதுனா மின் சுலுசை லைல் வ நிஸ்ஃபஹு வ சுலுசஹு. நீங்க இரவுல 1/3 வணங்குகிறீர்கள், அல்லது 1/3 வணங்குகிறீர்கள், அன்றில் 1/3 வணங்குகிறீர்கள் என்பதை உங்கள் இறைவன் அறிந்து வைத்திருக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது காலையில பார்த்தா அவங்களுடைய காலெல்லாம் வீங்கி போயிருக்கும். அப்ப அந்த அளவு அவர்களுடைய வயோதிக காலத்தில் கூட அவர்களால் தொழ முடிந்தது. ஏன்? யாருக்கும் இருக்காத அன்பு அல்லாஹ் மேல யாருக்கு இருந்தது? ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு சஹாபாக்கள். இப்ப இந்த முஹப்பத் என்பது அங்கே இருந்த காரணத்தினாலதான் அல்லாஹ் மேல உள்ள இபாதத்து அவங்களுக்கு லேசா இருந்துச்சு. அதே போல அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்றுவது அவங்களுக்கு லேசா இருந்துச்சு. புரியுதா? இப்ப இந்த முஹப்பத் என்பது அறவே இல்லை என்றால் அல்லாஹ்வின் கடமைகளை செய்ய மாட்டார். முஹப்பத் எவ்வளவு குறையுதோ அந்த அளவு அல்லாஹ்வை அலட்சியம் செய்வார். இப்ப உங்களுக்கு யார் அதிகமா, யார் சொல்றது உங்களுக்கு அதிகமா பிடிக்கும்? சில பிள்ளைகளை பார்த்திருப்பீங்க, அம்மா சொன்னா ரொம்ப கேட்டுருவாங்க, அத்தா சொன்னா எதையுமே கேட்க மாட்டாங்க. சில பிள்ளைங்க அத்தா சொன்னா எல்லாத்தையும் கேட்டுருவாங்க, அம்மா சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்? யார் மேல பிரியம் இருக்குதோ அவங்க சொல்றதை கேட்கும். அதான் ரகசியம் அங்க. அம்மா மேல பிரியம் இருந்துச்சுன்னா அம்மா சொல்றதெல்லாம் கேட்டுரும், அது தப்பா இருந்தா கூட கேட்கும். ஆனா சரியா சொன்னா கூட பேச்ச கேட்காது. ஏன்? சொல்றவங்க மேல பிரியம் இல்லை, அவங்க மேல ஈடுபாடு கிடையாது. புரியுதா? அப்ப இந்த முஹப்பத்துங்கிறது சாதாரணமானது கிடையாது. முஸ்லிம்கள் ஆகிய நாம் உலகத்தில் நமக்கு விருப்பமான ஒன்று யார் என்றால் அல்லாஹ் தான். அல்லாஹுவின் மீது வைக்கக்கூடிய அந்த முஹப்பத்தை வேறு யார் மீதும் வைக்க முடியாது. அல்லாஹுக்கு சமமாக நாம் யாரையும் மதிக்க முடியாது, அன்பு வைக்க முடியாது. அந்த முஹப்பத்து இருக்கும்போதுதான் நம்முடைய ஈமான் நமக்கு கிடைக்கப்பெறும். அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தீன், அடுத்து அல்லாஹுவையும் ரசூலையும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய எல்லா முஸ்லிம்கள், அடுத்து அவர் அவர்களுடைய நன்மைக்கு நன்மைகளுக்கு ஏற்ப நாம் மக்களை நேசம் கொள்வது. அதே போல அல்லாஹுவை வெறுக்கக்கூடிய, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களை நாம் அல்லாஹ்வுக்காக வெறுப்பது. சரியா? அப்ப இந்த முஹப்பத் என்பது இது சாதாரணமான ஒன்று அல்ல, ஈமானுக்கெல்லாம் இது ஒரு வேறாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 165வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லா. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லும் பொழுது وَمِنَ النَّاسِ مَنْ يَتَّخِذُ مِنْ دُونِ اللَّهِ أَنْدَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ. மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹுவை நேசிப்பது போன்று தங்களுடைய இணை தெய்வங்களை, சிலைகளை நேசிக்கிறார்கள். ஆனால் மூமின்கள் யார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹுவை கடுமையாக அதிகமாக நேசிப்பார்கள். மூமின்கள் அல்லாஹுவை அதிகமாக நேசிப்பார்கள். அப்ப இந்த முஹப்பத்தில் அல்லாஹுவை தவிர, அல்லாஹுடைய இந்த முஹப்பத்தில் வேற யாரையும் நம்ம சமமாக்க முடியாது, கூட்டாக்க முடியாது. இப்ப இந்த அல்லாஹுடைய முஹப்பத்து ஒரு மனிதனுக்கு எந்த அளவு அதிகரிக்கிறதோ அதிகரிக்கிறதோ அந்த அளவு அவனுடைய ஈமான் அதிகரிக்கிறது. அல்லாஹுடைய சட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே வரும். அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளின் மீது அவனுக்கு ஈடுபாடு ஏற்படும். இரண்டாவதாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்த பாவங்களை விட்டு அவர் விலகுவார். ஏன்? அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஒருத்தர் மேல பிரியம் வந்து விட்டதென்றால் அவருக்கு எது பிடிக்கலையோ அது உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காது. சரியா இல்லையா? உங்களுக்கு ஒருத்தர் மேல முஹப்பத்து, உண்மையான முஹப்பத்து வந்து விட்டால் ஒன்று உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அவருக்கு பிடிக்கலங்கிறதுனால அது உங்களுக்கு பிடிக்காமல் போகும். இது அல்லாஹ் படைச்ச இயற்கை. அப்ப அல்லாஹ்வின் மீது நமக்கு அன்பு அதிகமாகிவிட்டால் அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கிய தடுத்த ஒன்று எதுவும் நமக்கு விருப்பமாக இருக்காது. இப்ப நிறைய பாவங்களை மக்கள் பழகி வைத்திருக்கிறார்கள். சினிமா பார்க்கிறது, பாட்டு கேட்கிறது, இசை கேட்கிறது, இப்படி நிறைய சின்ன சின்ன சிறு பாவங்கள், பெரும்பாவங்கள் என்று மனஇச்சைக்கு அடிமையாக்கக்கூடிய நிறைய பாவங்களை மக்கள் அதிகம் ஈடுபாடு கொள்கிறார்கள் என்றால் அல்லாஹுவின் மீது அவர்களுக்கு அன்பு குறைவாக இருக்கிறது. அப்ப அல்லாஹுவின் மீது அன்பு அதிகமானால் அந்த பாவங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வரும். அந்த பாவங்களை விட்டு அவர் விலகி கொண்டே இருப்பார். எதுவரை? அல்லாஹ்வுக்கு விருப்பமானதை தவிர அவருடைய வாழ்க்கையில், அவருடைய உடல் உறுப்புகளிலிருந்து வேறு எதுவுமே வெளிப்படாது. ஒரு ஹதீஸ் குதிசி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்குவதாக இருந்தால் ஃபர்லான வணக்க வழிபாடுகளை தவிர வேறு ஒரு வழி இல்லை. முதல்ல ஃபர்ல செய்து, அடுத்து நஃபிலான வணக்க வழிபாடுகளை கொண்டு அடியான் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். அப்புறம் கடைசியா ஃபர்துகளை சரியா செஞ்சு நஃபில்களை அதிகமா செஞ்சு செய்து 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 அல்லாஹ்விடத்திலே அவன் நெருக்கம் அடைந்து விடும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அகூனு ஸம்அஹுல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கக்கூடிய காதாக, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, வயதஹுல்லதி யபுத்துஷு பிஹா, அவன் பிடிக்கக்கூடிய கையாக, அவன் நடக்கக்கூடிய கையாக நான் ஆகிவிடுகிறேன். அப்ப இந்த ஹதீஸுக்கு மார்க்க அறிஞர்கள் என்ன கருத்து சொல்கிறார்கள்? அப்ப அந்த அப்படி ஒரு அடியான் ஈமானுடைய உயர்ந்த நிலையை அடையும் பொழுது அப்ப அவன் பார்ப்பதும் கேட்பதும் அவன் கைகளால் கால்களால் செய்வதும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒன்றாகவே தவிர வேறொன்றாக இருக்காது. அந்த அளவுக்கு அவர் அல்லாஹ்வுடைய முஹப்பத்திலே அவர் இறங்கிவிடுகிறார். அப்ப இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் அந்த 165வது வசனத்திலே, வல்லதீன ஆமனு அஷ்ஷத்து ஹுப்பன் லில்லாஹ், மூமின்கள் அல்லாஹுவை நேசிப்பதிலே ரொம்ப கடுமையானவர்கள். அப்ப ஒரு மனிதன் அல்லாஹுவை நேசிப்பதற்கு பதிலாக அல்லாஹ்வை வெறுக்கிறான். தொழக்கூடிய நிறைய பேர் இந்த மாதிரி செய்யறாங்க, தொழுவாங்க, ஆனா அல்லாஹ் மேல விருப்பம் இருக்காது. ஆமா, என்ன ஒரு கடமைக்கு தொழுகிறோம், கேட்டா ஏதாவது கிடைக்குதா, துவா கேட்டா கிடைக்குதா, அந்த மாதிரி சொல்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். அதே போல சில பேர் என்ன நினைப்பாங்க, அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்தாதான் அல்லாஹ் மேல அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. எப்படி துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்டால்தான் அல்லாஹ் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறா, நம்ம அவன் மேல அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு சொல்றது? இது ரொம்ப அதாவது பரவலா ஒரு சாதாரண ஈமானை அறியாத மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலவீனம். எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு நாயிடத்தில் இருக்கிற ஈமானை விட நன்றியை விட மோசமான நன்றி உணர்வு ஈமானிய உணர்வு இவங்களுக்கு. ஒரு நாய் எப்படின்னு சொன்னா, ஒரு தடவை நீங்க ஒரு எலும்பு துண்டை போட்டுட்டு அல்லது ஒரு ரொட்டி துண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் 100 தடவை அதை அடிச்சாலும் சரி உங்களை பார்த்து குறைக்காது. தலையை குடிஞ்சுக்கிட்டு வாழாட்டிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்ப வந்து சுத்திக்கிட்டு தலையை குடிஞ்சுக்கிட்டு வாழாட்டிட்டு தான் இருக்கும். என்ன நினைக்குது அது? என் எஜமா ஒரு தடவை கொடுத்துருக்கான், கண்டிப்பா அடுத்த தடவை கொடுப்பான், இப்ப ஏனோ நம்மளை அடிக்கிறான் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்ப வரும். ஆனா இந்த மனிதன் இருக்கிறானே, அந்த நாயை விட நன்றி கட்டவனா இருக்கிறான். எப்படி? அல்லாஹ் இவனுக்கு எதை கொடுக்கவில்லை? இவன் பார்க்கக்கூடிய கண் இவனுக்கு யார் கொடுத்தது? இவன் கேட்கக்கூடிய காது இவனுக்கு யார் கொடுத்தது? இவன் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை இவனுக்கு யார் கொடுத்தது? இந்த உலக வாழ்க்கையில் இவன் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு நேமத்துகள் ஒமாபிக்கும் மின்னேமத்தின் சமீன் அல்லா, உங்களிடம் இருக்கக்கூடிய அத்தனை அற்கொடைகளையும் நான் உங்களுக்கு கொடுத்தது என்று சொல்கிறார். அல்லாவை தவிர உங்களுக்கு நேமத்தை கொடுப்பவர் யாரும் இருக்கிறார்களா? நீங்க கேட்ட ஒன்று அல்லாவிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல தெரியுமா? எதுக்கு கிடைக்கல தெரியுமா? எத்தனையோ முறை நீங்கள் நினைத்திருப்பீர்கள், ஒன்றை ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க, ஆனா அது கிடைச்சிருக்காது. அப்புறமா ஒரு நேரத்தில் உணர்வீங்க, நல்ல வேலை, அது நமக்கு வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், கிடைக்காம போச்சு, நல்லதா போச்சு. அது மட்டும் கிடைச்சிருச்சு, பெரிய சிக்கலா போயிருக்கும் நமக்கு. சொல்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான உணர்வுகளை வாழ்க்கையில நீங்கள் உணரலாம் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது துவாவை ஏற்கவில்லை என்றால், ஒன்று அந்த துவாவை நமக்கு நன்மையாக மறுமையிலே தருவான், அல்லது அதைவிட வேறொன்றை தருவான், எது நமக்கு சிறந்ததாக இருக்குமோ, அல்லது நாம் ஒரு நன்மையை கேட்போம், அல்லாஹு தஆலா அதைவிட நமக்கு தெரியாத ஒரு தீமையை நம்மிடம் இருந்து தூரமாக்கி இருப்பான். அப்ப இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துவாக்களை அங்கீகரிப்பதிலே நிறைய வகைகளை வைத்திருக்கிறான். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல ரொம்ப பலவீனம் இல்ல மாஷால. சில பேர் இருக்கலாம், எப்படி அவங்க ஒரு துவா கேட்பாங்க, துவா கேட்டவுடனே காலில் சூரியன் விடுகிற மாதிரி அந்த விஷயம் காலையிலே கிடைச்சிருன்னு எதிர்பார்ப்பாங்க. இதுதான் மனுஷனை பத்தி அல்லாஹ் சொல்றா, மனிதன் அவசரக்காரனா இருக்கிறான்னு சொல்லிட்டு, அது கிடைக்கலன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, உடனே அல்லாட்ட கோச்சுப்பாங்க, ஏமா தொழுவுறது இல்ல. ஆமா, நேத்து ஃபுல்லா துவா கேட்டேன், தாஜத்துல கிடைக்கணும்னு சொல்லிட்டு என் மவனுக்கு சீட்டு கிடைக்கல, அப்புறம் என்னத்தன்னு 3 நாளைக்கு தொழுகி விட்டுருவாங்க வெறுப்புல. இது என்ன, யாரை வெறுக்கிற விஷயம்? இது புகுத், அல்லாஹ்வை வெறுக்கிற விஷயம். அல்லாஹ்வுடைய விதியை வெறுப்பது என்பது அல்லாஹ்வை வெறுப்பது, அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை வெறுப்பது என்பது அல்லாஹ்வை வெறுப்பது. அப்ப இந்த முஹப்பத் என்பது நமக்கு ஈமானை உறுதிப்படுத்துகிறது, ஈமானை பாதுகாக்கிறது, பலப்படுத்துகிறது. அப்ப இந்த முஹப்பத்து அல்லாஹுவின் மேல எந்த அளவுக்கு நமக்கு இருக்குமோ, அல்லாஹ்வுடைய வழிபாடுகளை சரியாக நிறைவேற்றுவோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவோம், அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு விலகுவோம். இப்ப இந்த முஹப்பத்துக்கு எதிராக உள்ளதுதான் கோபிப்பது, வெறுப்பு கொள்வது என்பது. அப்ப இந்த வெறுப்பு என்பது அல்லாஹ்வின் மேல இருந்தாலும் சரி, இது கொஞ்சம் கவனமா கேளுங்க, வெறுப்பு என்பது அல்லாஹ்வின் மீது இருந்தாலும் சரி, அல்லது அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களை அல்லது அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்களை வெறுப்பதும் குஃப்ரிலே கொண்டு போய் விட்டுவிடும். புரியுதுங்களா? அல்லாஹ்வை வெறுக்கிறதும் அல்லாஹ்வை வெறுப்பதும் குஃப்ரிலே கொண்டு போய் தள்ளிவிடும். அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களை வெறுப்பது, நபிமார்களை வெறுப்பது, சாலிஹீன்கள் நல்லவர்களை வெறுப்பது, மூமின்களை வெறுப்பது, இறையச்சம் உள்ள தக்வா உள்ளவர்களை வெறுப்பது, இந்த மாதிரி அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களை வெறுப்பது குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்து விடும். சில பேர் சொல்வாங்க எப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த தாடி வச்சவங்களை பார்த்தாலே பிடிக்காது அப்படிம்பாங்க. யாரோ ஒருத்தர் தாடி வச்சவர் தப்பு செஞ்சிருப்பாரு, எப்படி யாரோ ஒருத்தர் தாடி செஞ்சவர் தாடி வச்சவர் தப்பு பண்ணிருக்கலாம், அதனால இவர் என்ன சொல்வாரு, இந்த தாடி வைக்கிறவங்களை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது அப்படிம்பாரு. ஒரு மனிதன் செய்த தவற்றின் காரணமாக ஒரு நபியுடைய ஒரு இஸ்லாமுடைய சுன்னத்தை நீ வெறுத்து உனது ஈமானை பாழாக்கிக் கொள்கிறாய். அப்ப ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் அந்த தவறு வெறுக்கப்பட வேண்டுமா? அந்த தவறின் காரணமாக அவனிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் வெறுக்கப்படுமா? இது என்ன நியாயம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா சொல்றது? அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மக்கள்கிட்ட பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை, தீனில் உள்ள விஷயங்களை வெறுப்பது. அப்ப அல்லாஹ்வை வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் விரும்பக்கூடிய மக்களை வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்களை வெறுத்தாலும் சரி, இப்ப நீங்க குர்ஆன்ல சூரா முஹம்மத் சூரா ஃபத்ஹல பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நிறைய உதாரணங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அந்த காஃபிர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ் இறக்கிய வேதங்களை அவர்கள் வெறுத்தார்கள். கரிஹு மா அன்ஸலல்லாஹ். சில பேருக்கு பாருங்க குர்ஆன் ஓதுறதுனா பிடிக்காது, குர்ஆனுடைய அந்த சட்டங்களை அர்த்தங்களை படிக்கிறதுன்னு சொன்னா பிடிக்காது. ஏன்னா அது எங்க தான் செய்யற தீமைய அதை கண்டிச்சு அதுல ஏதாவது இருக்குமோ, அதை படிச்சா நமக்கு தெரிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற பயத்துக்காக வேண்டிய குர்ஆன் ஓதப்பட்டா குர்ஆன் படிக்கப்பட்டா இடிச்சு போயிடுவாங்க. இப்படி எல்லாம் மக்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் எதுல கொண்டு போய் விட்டுவிடும்? குஃப்ரிலே, இறை நிராகரிப்பிலே கொண்டு போய் விட்டுவிடும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம ஷஹாதாவுடைய ஏழு ஷருத்துகளை ஓரளவு சுருக்கமாக இப்போது தெரிந்து கொண்டோம். ஒன்று ஷஹாத், அதாவது இல்ம், இரண்டாவது யக்கீன், மூன்றாவது கபூல், நான்காவது இன்கியாத், ஐந்தாவது சிதுக், ஆறாவது இஹ்லாஸ், முஹப்பத். இந்த ஏழு, இந்த ஏழுல எதை நீங்க முன்ன பின்ன முதலாவது இரண்டாவது அஞ்சாவது ஆறாவது மாத்திரீங்களோ அது பிரச்சனை கிடையாது, இந்த ஏழும் கண்டிப்பா இருக்கணும். புரியுதுங்களா? இந்த தர்த்தீபு படிதான் கிடையாது, இந்த ஏழுமே அவசியம் தான். இது நம்ம வரிசைகரமா போட்ட மாதிரி நினைச்சுக்காதீங்க, இது ரொம்ப ஃபர்ஸ்ட், இது அடுத்தது, இதுக்கு அடுத்தது, இது அப்படி கிடையாது. இது ஏழு பாயிண்ட்ஸ் இதுல இருக்குது. இந்த ஏழுமே ஒரு மனிதனுக்கு நிரப்பமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவருடைய ஷஹாதா பூர்த்தி அடையும். இப்ப நம்ம ரெண்டு ஷஹாதாவை படிச்சோம், தௌஹீதுடைய ஷஹாதாவை படித்தோம். ஒன்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த ரெண்டு ஷஹாதாவுக்கும் ஐந்து விஷயங்கள் இருக்கு என்று படித்தோம். ஒன்று இவற்றினுடைய பொருள்களை தெரிந்து கொள்வது, இரண்டாவது இவற்றுடைய ருக்குன்களை தெரிந்து கொள்வது, மூன்றாவது இவற்றுடைய ஷரத்துகளை தெரிந்து கொள்வது, நான்காவது இவற்றினுடைய கடமைகளை, முக்ததா வாஜிபாத்துகளை தெரிந்து கொள்வது, ஐந்தாவது இவற்றை முறிக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வதுன்னு படித்தோம். இப்ப முதல் ஷஹாதாவுடைய மூணு விஷயத்தை படிச்சிட்டோம். முதல் ஷஹாதாவுடைய மூன்று விஷயங்கள், ஒன்று பொருள், இரண்டாவது ருக்குன், மூன்றாவது ஷரத், சரியா? நான்காவது என்ன பாக்கி மீதம் இருக்கிறது? கடமைகள். ஐந்தாவது முறிப்பவை. இப்ப அந்த கடமைகளையும் முறிப்பவைகளையும் நம்ம பின்னாடி வச்சுக்கிறோம். இப்ப திரும்ப எங்கே நாம் செல்கிறோம்? இரண்டாவது ஷஹாதாவுடைய பொருளுக்கு நம்ம போறோம், சரியா? ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த கடமைகளையும் முறிப்பவைகளையும் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஷஹாதாவுக்கும் பொதுவானது. சரியா? அப்ப எனவே அதை நம்ம இரண்டாவதா வைத்துக் கொண்டு இரண்டாவது ஷஹாதாவுடைய முதல் பாயிண்ட், அதாவது அதனுடைய பொருள். இப்ப அதனுடைய பொருள் முதல்ல நம்ம என்ன சுருக்கமா சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ்வுடைய அடிமையாக தூதராக நம்ம ஏற்றுக்கொள்றதுன்னு சொன்னோமா? இப்ப அதுதான் இப்ப ஒரு அஞ்சு விஷயங்கள்ல அவங்க நமக்கு விளக்குறாங்க. உள்ளத்தாலும் புறத்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக மக்கள் எல்லோருக்கும் அல்லாஹுவின் தூதர் என்று ஏற்றுக்கொள்வது. கல்புலையும் லிசான்லையும், உள்ளத்தாலையும் நாவாலையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுகளுக்கு மட்டுமல்ல, அல்லது அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும், ஜின்களும் உள்பட ஏனைய படைப்புகளும் உள்பட எல்லோருக்கும் அனுப்பப்பட்ட தூதராக அவர்களை ஏற்றுக்கொள்வது. இது இதனுடைய முதலாவது விஷயங்கள். சரி, இரண்டாவது என்ன? அவர்களின் கட்டளைக்கு கீழ்படிவது. அவர்கள் என்னென்ன கட்டளைகளை நமக்கு கொடுத்தார்களோ அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்படிந்து நடப்பது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்க அந்த கட்டளைக்கு மாற்றமாக நடப்பது, அவர்களை நாம் தூதராக ஏற்றுக்கொண்டோமா என்பதில் சந்தேகம் இருக்கிறது என்று பொருள். அல்லாஹ் பாதுகாப்பாளாக. புரியுதா உங்களுக்கு? இப்ப உதாரணத்துக்கு உங்கள்ட்ட கேட்கிறோம், ஒருத்தர் கேட்கிறாரு, அல்லது ஒருத்தர் நீங்க கேக்குறீங்க, ரசூல்னா யாருங்க அப்படிங்கிறீங்க. ரசூல்னா அல்லாஹ்விடம் அனுப்பின தூதர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அல்லது அவர் சொல்றாரு. தூதர்னா என்னங்க அப்படின்னு நீங்க திரும்ப கேக்குறீங்க, அல்லது அவர் உங்கள்ட்ட கேட்கிறாரு. தூதர்னா அதாவது அவர் அல்லாஹ்விடம் விஷயங்களை சொல்வாரு, அவர் சொல்ற விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களா இருக்கும், அவர் தடுக்கிற விஷயங்கள்லாம் தப்பா இருக்கும், அவர் சொல்படி கேட்டா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லுவீங்க. இப்ப ஒரு விஷயத்த தூதர் சொல்லி இருக்கிறாங்க, ஆனா நீங்க செய்யறதில்ல, அல்லது அவர் செய்யறதில்ல. இப்ப என்னங்க, தூதர் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறாரு, அல்லாட்டிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, அவர் சொன்னதை செஞ்சா சொர்க்கம், அவர் தடுத்ததிலிருந்து விட்டா நரகம், பாதுகாத்தா சொர்க்கம், அவர் தடுத்தது செஞ்சா நரகம், இப்படிலாம் சொன்னீங்களே, இப்படிலாம் சொன்னீங்களே, ஆனா செய்யறதில்லையே. அப்ப என்ன அர்த்தம் அது? அப்ப நம்ம சொன்னதுல கொஞ்சம் சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா? அப்ப தூதருக்கு கீழ்படியாமல் அந்த தூதரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னோம் என்றால் அந்த கூற்று முழுமையான கூற்று கிடையாது. இப்ப ஒரு பையன் பக்கத்தில் ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாரு, அவர் ஒன்னு சொல்றாரு, இந்த பையன் அவர் சொல்றதுக்கு மாத்தம் பண்ணிட்டு இருக்கிறான், செய்ய மாட்டேங்கிறான். இப்ப ஒருத்தர் வர்றாரு, என்னப்பா அந்த பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நீ செய்ய மாட்டேங்கிறிய, யாருப்பா அவரு? அவர் எங்க அப்பா அப்படிங்கிற. அப்பா சொல்றாரு செய்ய மாட்டேங்கிற அப்படி கேட்கிறோமா இல்லையா நம்ம? அப்ப நீ அவரவருடைய அத்தான் ஏற்றுக்கொள்கிறாய், தந்தை என்று ஏற்றுக்கொள்கிறாய், அவர் சொன்னதை நீ செய்யலையேன்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிற. அப்ப என்ன அர்த்தம்? உங்க அத்தான் சொல்றீங்க, அப்ப செய்ய, உங்க அத்தா தானே சொன்னாரு, உங்க அத்தா உனக்கு இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறாள், உங்க அத்தா உன இப்படி தானே சொன்னாரு, ஏன் செய்ய மாட்டேங்கிற நீ? நம்ம கேட்கிறோமா இல்லையா? எதை சொல்லி கேட்கிறோம்? அவர் சொன்னது நன்மையாச்சே, நீ ஏன் செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் பொருந்தும். என்ன சொல்லி கேட்கிறோம்? உன்னை பெத்த அத்தாவாச்சுல, அவர் ஒண்ணு சொல்றாரு உனக்கு, ஏன் செய்ய மாட்டேங்கிற நீ? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உனது தந்தை என்பதால் அவருடைய கட்டளையை ஏற்பது உன் மீது கடமை. உன்னை பெற்றவர் என்பதால் அவர் சொல்வதை நீ கேட்பது கடமை. அப்ப நீ தந்தை என்று அவரை ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் நீ ஏன் அவர் பேச்சை கேட்க மாட்டேங்கிற? அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன, அதாவது எதனுடைய முடிவை நாம் அறிய மாட்டோமோ, அல்லது தந்தை அறிய மாட்டாரோ, மக்கள் அறிய மாட்டார்களோ, அப்படிப்பட்ட ஒரு சாதாரண விஷயத்திலேயே இப்படி நம்ம கேட்கிறோமே. மறுமையை பற்றிய விஷயங்களை அல்லாவிடமிருந்து செய்தியை கொண்டு வந்து அந்த தூதர் சொல்கிறார், இதை செய்தால் உங்களுக்கு சொர்க்கம், இந்த பாவத்தை நீங்கள் செய்தால் நரகம், இந்த நன்மையை நீங்கள் செய்தால் சொர்க்கம் என்று அந்த தூதர் சொல்கிறார். ஆனால் மக்கள் செய்வதில்லை என்றால் என்ன அர்த்தம்? அந்த தூதரை இன்னும் அவங்க தூதரா முழுசா ஏத்துக்கல. அல்லாஹ்வுக்கு புரியுதுங்களா? பாவத்தினால் நன்மைகளை விடுவதால் அது எங்கே ஏற்படக்கூடிய பலவீனம்? அது ஈமானிலே ஏற்படக்கூடிய பலவீனம். நாம் ரசூலுல்லாஹுவை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டதிலே உள்ள பலவீனம். அல்லாஹ் பாதுகாப்பானா? அப்ப இரண்டாவது விஷயம் இருக்கிறதே, அதாவது அவர்களின் கட்டளைக்கு கீழ்படிவது. அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதுக்கு மாற்றமாக நாம் நடக்கக்கூடாது. அடுத்து மூன்றாவது, அவர்கள் கூறிய அனைத்தையும் உண்மை என நம்புவது. உலகத்தில் யார் சொன்னதை வேணாலும் நீங்க நம்பாம போயிடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை உண்மை என்று நம்பவில்லை என்றால் சொர்க்கம் போக முடியாது. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எப்படிப்பட்ட விஷயங்கள்? சில விஷயங்கள் வழிபாடு சம்பந்தமாக சொன்னார்கள், சில விஷயங்கள் நமது வாழ்க்கை சம்பந்தமாக சொன்னார்கள், சில விஷயங்கள் முன்னால் நடந்து முடிந்த விஷயங்களை சொன்னார்கள், இன்னும் பல விஷயங்கள் அடுத்து நடக்க போகக்கூடியவற்றை பற்றி சொன்னார்கள், இன்னும் பல விஷயங்கள் மரணத்திற்கு பின்னால் நிகழக்கூடிய விஷயங்களை சொன்னார்கள். இப்படி நபி எதை பற்றி எல்லாம் பேசினார்களோ, நமக்கு அறிவித்தார்களோ, அவர்கள் பேசியது நமது அறிவுக்கு புரிந்தாலும் புரியவில்லை என்றாலும், அதே போல நடந்து முடிந்திருந்தாலும் சரி, இனி நடக்கப் போவதாக இருந்தாலும் சரி, இனி மரணத்திற்கு பின்னும் நடக்கப் போவதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா உண்மை, உண்மைக்கு மாற்றமானது எதையும் நபி சொல்லவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை வரணும். இப்ப இந்த ஈமானை சில பேர் அறியாத காரணத்தினாலதான் ரசூலை ஈமான் கொள்றதுல அவங்க சில கண்டிஷனை போடுறாங்க. யார ஈமான் கொள்றதுல எவ்வளவு விளையாட்டா இருக்கு பாருங்க. கண்டிஷன் போடுறவங்க யாரு போடணும்? அல்லாஹ்வும் ரசூலும் கண்டிஷனை போடணும். இப்ப கண்டிஷன் எங்க இருந்து போகுது, உருப்படுமா? இது மனுஷன் போடுற அல்லாஹ்வுக்கு கண்டிஷனை, ரசூலுக்கு கண்டிஷனை. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னது அது லாஜிக்கு மாத்தமா இருக்கக்கூடாது, அது அறிவுக்கு மாத்தமா இருக்கக்கூடாது, அது குரானுக்கு மாத்தமா இருக்கக்கூடாது, அது யதார்த்த நடைமுறைக்கு மாத்தமா இருக்கக்கூடாது, அப்பத்தான் ரசூல்லா சொன்னதை நாங்க ஏத்துப்போம். இல்லனா அது ரசூல்லா சொல்லி இருந்தாலும் அது அவங்க சொன்னது இல்லைன்னு சொல்லியோ அல்லது வேறு காரணங்களை சொல்லியோ நாங்க மறுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இங்க என்ன ஆகிவிட்டது? இவர் தனது அறிவைத்தான் அங்கே கடவுளாக ஏற்றுக்கொண்டார், தனது அறிவைத்தான் தீர்ப்பாளியாக ஏற்றுக்கொண்டார், ரசூலுல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னா, இப்ப எல்லா விஷயமும் எல்லாருக்கும் புரிஞ்சிடாதுங்க, புரியுமா? அப்படி சொல்ல முடியுமா? யாராவது அப்படி சொல்ற அறிவாளி யாராவது இருப்பாங்களா உலகத்துல? எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும் சொல்லி, ஒரு பெரியவருக்கு புரிகின்ற விஷயம் ஒரு சிறுவருக்கு புரியாது. ஒரு துறையில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு அறிஞருக்கு புரியக்கூடிய விஷயம் அந்த துறையில் சம்பந்தப்படாத ஒருத்தருக்கு புரியாது. இப்ப எனக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இந்த கம்ப்யூட்டர் எப்படி இயங்குதுன்னு சொல்லிட்டு பாடம் எடுத்தீங்கன்னா எனக்கு புரியுமா? அது சம்பந்தமா படிக்கவே இல்லை. இப்படி கணக்கு பற்றி அறிவியல் மாணவர்கள்ட்டையோ அல்லது அறிவியலை பற்றி கணக்கு மாணவர்கள்ட்டையோ பேசினா புரியுமா? அது எதற்கு என்று படித்து அதில் அனுபவம் பெறும் பொழுதுதான் அதுல ஒரு விஷயம் புரிய வரும். அப்ப இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன நம்முடைய அறிவால் இதுவரை விளங்கிக் கொள்ள முடியாத விஷயங்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களில் சில நம்முடைய அறிவுக்கே அது புரிய முடியவில்லை என்றாலும் கண்டிப்பா அதில் உண்மை இருக்கும். அல்லாஹ் புரிய வைப்பான், புரிபவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்பட்ட உண்மையாக இருக்குமே தவிர அதில் எந்த விதமான முரண்பாடுகளோ குளறுபடிகளோ தவறோ இருக்காது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்ப சில பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு இந்த அடிப்படையை கொண்டு வந்தாங்க, எது அறிவு கரெக்டா ஏற்றுக்கொண்டால்தான் அது ரசூல்லா சொன்னதா இருக்கும், இல்லைன்னா ரசூல்லா சொன்னதா இருக்காது என்பதாக ஒரு அடிப்படை. பொதுவா இந்த அடிப்படை இது அசல்ல யாரிடத்தில் இருந்தது என்று சொன்னா, இது நபிமார்களை மறுக்கக்கூடிய மக்களிடத்தில் இருந்த அடிப்படை. இது பாருங்க, நல்ல கவனமா கேட்கணும், இது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால கொஞ்சம் விரிவா சொல்றேன். ஒருத்தரை நபியா ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஆதாரம் தேவைங்க, சரியா? ஒருத்தர் நபியா ஏத்துக்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் தேவை. அந்த ஆதாரம் நிரூபணமாகி அவரை நபியா நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அவர் சொன்னதெல்லாம் நீங்க ஏத்துக்கணும், அவர்கிட்ட கிராஸ் க்வெஸ்சன் கேட்கக்கூடாது. ஏன்? அவர் சொன்னா கரெக்டா தான் சொல்வார். ஏன்? அவர் அல்லாட்ட இருந்து பாதுகாக்கப்பட்டவர், பொய் பேச முடியாது அவரால், அவரால் மாத்தி பேச முடியாது, ஏமாத்த மாட்டாரு, உண்மைக்கு மாற்றமானதை அவரால் சொல்ல முடியாது. தெரியாம அவர்களே ஏதாவது ஒன்றை சொல்லிட்டாலும் கூட அல்லாஹ் உடனே அவரை பாதுகாத்துவோம், அல்லாஹ் அவர்களை உடனே திருத்தி அவர்களை பாதுகாத்து விடுவான். இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு பெற்றவர்கள் தான் யாரு? நபிமார்கள். இப்ப அப்படி ஒருத்தர் நபீனை ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்? செம்மையான வாத்தானா என்ன செய்யணும்? கேட்போம், கட்டுப்பட்டுக் கொண்டே இருப்போம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர்கிட்ட கிராஸ் குவஸ்டின் கேட்கக்கூடாது. இப்ப ரெண்டு உதாரணங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப பிரபல்யமான உதாரணமா இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமா புரியும். இஸ்ரவேலர்கள் மூசா நபியை நபின்னு ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டாங்க. முடிஞ்சு போச்சா? இப்ப என்ன செய்யணும்? அவர் சொன்னதெல்லாம் கேட்கணும். இப்ப அவங்க போய் இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க, மூசா நபியே ராத்திரி ஒரு கொலை நடந்து போச்சு, கொலை செஞ்சவன் யாருன்னு தெரியல, இந்த தெருவுல அந்த மையத்து கிடக்குது, எங்களுக்கு கொலையாளி யாரு, கொன்றவன் யாருன்னு தெரியணும், நீங்க தான் அல்லாட்ட கேட்டு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நபின்னு நம்பிதானே வந்து சொல்ற, சரியா? நபின்னு ஏற்றுக்கொண்டு தானே வந்து சொல்ற. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பதில் சொன்னா கேட்கணுமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி எதிர்பார்த்தாங்க, வஹி எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லியா சொல்லணும்? ஒரு நபி ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுது நீங்க சொன்னதை நான் அல்லாட்ட சொன்னேன், அல்லா எனக்கு இந்த பதில சொன்னா, நீங்க இதை செய்யும் சொல்லியா சொல்லணும் தேவை கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா புகாரியில் உள்ள அத்தனை ஹதீஸுக்கு அப்படி இருக்கணும், முஸ்லீம்ல உள்ள அத்தனை ஹதீஸுக்கு இப்படி இருக்கணும், லட்சக்கணக்கான ஹதீஸ் எல்லாத்துக்கும் என்ன இருக்கணும்? அல்லா சொல்லி சொன்னான், அல்லா சொல்லி சொல்ற, அல்லா சொல்லி சொல்கிறேன், அல்லா சொல்லி சொல்கிறேன் இருக்கணும். அப்ப நபி அனுப்புறதுக்கு வேலை இல்லாம போயிடும். சரி, அப்ப எல்லாத்தையும் குரான்லயே சொல்லிட்டு போயிடலாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப மூசா நபி என்ன சொன்னார்கள்? சரிப்பா, ஒரு காளை மாட்டை அறுத்து கொண்டு வாங்கப்பா, காளை மாட்டியா பசு மாட்டியா, ஒரு மாட்டை அறுத்து கொண்டு கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன செஞ்சிருக்கணும் இவனுவ? உடனே அறுத்து கழுத்து கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? யோ என்னையா கிண்டல் பண்றியா அப்படின்னு கேட்டானுவ. என்ன கேட்டானுவா? ஹூசுவா, ஆர் யூ ஜோக்கிங், நீ என்ன கிண்டல் பண்றியா நீனே அப்படின்னு கேட்டானுவ நபிய பத்தி. அஸ்தஃபிருல்லாஹ், வந்துச்சு பாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம். அஊது பில்லாஹி அன்னகூன மினல் ஜாஹிலீன், முட்டாள்களில் நான் ஆவதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். என்னகிட்ட ஒரு நபின்னு ஒரு விஷயத்தை கேட்கறீங்க, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், கிண்டல் பரிகாசம் செய்யறது அது என்ன ஒரு நபிக்கு தகுதியான செயலாது? கிண்டல் பரிகாசம் என்ன பொய் பேசுறது, உன்னை மாற்றி சொல்லிட்டு அதை வந்து இப்படி விளங்குறது. அப்ப செய்ய, அதாவது ஒரு விஷயத்தை சொல்றோம் ஆனா அது செய்யணுங்கிற நோக்கம் இல்லை, சும்மா பரிகாசத்துக்கு சொல்றது, ஏமா ஒரு சும்மா ஜோக்கிங்க்கு சொல்றது. நம்ம சொல்லுவோம், சில பேர் சொல்லுவாங்களா இல்லையா, இல்ல சும்மா சொல்லி பார்த்தேன் என்னப்போ அப்படியே, இல்ல இல்ல சும்மா சொன்னீங்க என்ன சரியு பாப்போம் சொல்லிட்டு நான் ஒரு பொய்ய சொல்லி அதுக்கப்புறமா அவர் பயந்தவொடனே சிரித்தவொடனே இல்ல இல்ல அப்படி இல்ல சும்மா சொன்னங்க அப்படிங்கிறது. அப்ப பொய் பேசுறது, இல்லாத ஒன்றை சொல்வது ஒரு நபிக்கு தகுதியானதா? சரியான கோபமாயிட்டாங்க மூசா நபி. அப்பதான் பயந்து போயிட்டாங்க, ஓ சரி சரி, இது அப்ப இது உண்மையில்தான் போல இருக்கு, அப்ப எந்த மாட்டா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நிறம் என்ன அப்படின்னு, அது உழுகுமா உழுவாதா, இளம் மாடா கிழட்ட மாடா அப்படின்னு கேட்டானு. கடைசி வரைக்கும் அந்த நபி சொன்னதுல சந்தேகப்பட்டுகிட்டே இருந்தானு. இவ்வளவுக்கும் விவரம் சொன்னவுடன் சரி முஹ்ததுன், சரி செஞ்சு பார்ப்போமே இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, அப்ப என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அந்த இஸ்ரவேலர்கள் என்ன நினைச்சானுவ, என்னடா ஒரு மையத்து உழுந்து போச்சு, கொலையாளி யாருக்கு, கொன்றவன் யாருன்னு தெரியணும், அதுக்கும் மாட்டா இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அறிவுக்கு ஒத்து வரலையே, லாஜிக்கு ஒத்து வரலையே. அப்ப கொலையாளின்னு சொன்னா உடனே கொண்டு வாங்க, மூப்பனாய கொண்டு வரணும், அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு போனோம், இந்த மாதிரி ஏதாச்சும் அவனு உன்னை கற்பனை பண்ணி வச்சிருப்பானோ அந்த காலத்துல, கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா மாதிரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடியாவை சொல்லுவாங்க, அல்லது இப்ப எல்லாரையும் வரிசையா நிக்க வைங்க, நான் உடனே அவர் மேல கைய வச்சிருவேன், அந்த மாதிரி அவனுவ சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க மாட்டா இருங்கன்னு சொன்னவனு அவனு என்ன செய்யறானுவ, அவனுவனுடைய அறிவோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது அறிவுக்கு ஒத்து வரலையே, நீ என்ன தமாஷ் பண்றியா அப்படின்னு கேட்டானோ. இதே போலதான் மக்காவுடைய முஷ்ரிக்குகளும் நபி இடத்துல கேட்டாங்க. எப்படி உதாரணமா, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கவலையா தலை குனிந்தவர்களாக ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அபூஜஹல் அந்த பக்கமா வந்து பாக்குறான், என்ன முகமதே ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல ஒரு செய்தி இருக்கு அதை சொல்லணும். என்ன செய்தி சொல்ல போறீங்க அப்படின்னு? அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இன்று இரவு ஜிப்ரீல் வந்தாரு, என்னை அழைத்துக் கொண்டு இங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க. அங்கிருந்து அதுக்கப்புறமாக நாங்க ஏழு வானங்களுக்கு ஒவ்வொரு வானமா கடந்து போனோம். அங்க சொர்க்க நரகங்களை பார்த்தேன். அதுக்கப்புறமா திரும்ப என்ன மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு வந்தாங்க. திரும்ப அங்கிருந்து நான் மக்காவுக்கு வந்துட்டேன், காபத்துல்லாக்கு வந்துட்டேங்கிறப்ப. அப்ப அபூஜஹல் என்ன செஞ்சா, கொஞ்ச நேரத்துக்கு இப்படி பார்த்தான், சரி இங்கே இருங்க, இங்கேயே இருங்க, நான் குறைசிகள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கிறேன், அவங்கள்ட்ட இதை சொல்லுங்க அப்படின்னு. அப்ப குறைசிகள் எல்லாம் ஒண்ணு சேர்த்தான், ஒண்ணு சேர்த்தோம், இப்ப சொல்லுங்க நீங்க சொல்றத அப்படின்னு சொல்லி. இவனுக்கு என்ன ஒரு விபத்து, அபூஜஹலுக்கு கூட பாருங்க, ஒருவேளை நபியா இருக்கிறதுனால அவனுக்கு தெரியும் இவர் நபிதான் சொல்லிட்டு, ஆனா எதனால அவன் நபின்னு ஏத்துக்க மாட்டேன்டா. நபித்துவம் ஹாஷிம் குடும்பத்துக்கு போயிருச்சு. யாருக்கு போயிருச்சு? தான் குடும்பத்துக்கு வரல, எல்லாத்துலயும் அந்த ஹாஷிம் குடும்பத்துக்கு போட்டியா இருக்கிற நமக்கு இனி இன்னொரு நபிய சொல்ல முடியாத வகை எங்க இருந்து வர்றது, இன்னொரு நபின்னு சொன்னா. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சொல்ல சொன்ன உடனே அப்ப எல்லாரும் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்பா, எங்கேயாவது அறிவு ஏத்துக்குதா? ஒரு ராத்திரியில இங்க இருந்து 1000 கிலோமீட்டர் தூரம் உள்ள பலஸ்தீனுக்கு போனீங்களா, அங்கிருந்து வானத்துக்கு போனீங்களா, ஒரு ஒரு வானமா ஏழு வானம் போனீங்களா, இறங்குனீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த செய்தியெல்லாம் கொண்டு போய் எப்படியாவது விவர சொல்லி யார மாத்திரலாம் நினைச்சாங்க, அபூபக்கரை மாத்திரலாம். நான் அபூபக்கரை மாத்திட்டா நமக்கு பெரிய சான்ஸா போயிடும் எல்லாரையும் அடுத்து மாத்துறதுக்கு, இது ஒரு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறான்னு சொல்லி அபூபக்கர்கிட்ட போய் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றாரு, அவர் போனாரா பைத்துல் முகத்தசுக்கு, அதுக்கப்புறம் வானத்துக்கு போனாரா, என்னென்னமோ பார்த்தாரா, இறங்கினாரா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. என்ன அபூபக்கர், இது அறிவுக்கு பொருந்துதா, இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் கேட்டார்கள். ரதியல்லாஹு அன்ஹு, சொல்றவர் யாரப்பா அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டார்கள்? சொல்பவர் யார்? அவங்க ரெண்டு தடவை கேட்கிறாங்க, திரும்பவும் அதான் சொல்றாங்க, சொல்பவர் யாருன்னு. அதான் சாஹிபுக, உங்க தோழர் இப்படி, உங்க தோழர் தான் சொல்றாரு அத, அப்படியா? அது கண்டிப்பாக உண்மை அப்படின்ட்டான். அதனாலதான் அவங்களுக்கு பேர் என்ன, சித்தீக். அவர்கள் என்ன சொன்னார்கள், ஆதாரம் சொல்றாங்க பாருங்க, அறிவு பாருங்க, நேரிய அறிவு எப்படி சிந்திக்குது, கோணலான அறிவு எப்படி சிந்திக்குது. அபூபக்கர் சொல்கிறார்கள், இதை விட பெரிய விஷயத்தெல்லாம் நான் நம்புறேன். எப்படி? ஒரு நொடியில் நாங்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கும் போதே எங்களது பேச்சை அல்லாஹ் கேட்டு அதற்குண்டான விளக்கத்தை ஜிப்ரீலிடத்திலே சொல்லி அரிசிலிருந்து ஜிப்ரீல் ஏழு வானங்களை தாண்டி இறங்கி வந்து எங்களது நபிக்கு நாங்கள் பேசியதை சொல்லிவிட்டு செல்கிறார் என்று விஷயத்தை நாங்கள் நம்பும் பொழுது ஒரு ராத்திரில ஏப்பா என் நபி போயிட்டு வந்திருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நேரிய அறிவை கொண்டு சிந்தித்தால் கண்டிப்பா குரான்லயோ ஹதீஸ்லயோ நபி சொன்னதிலேயோ முரண்பாடு என்பது இருக்காது. திடீர்னு டக்குன்னு பார்க்கும் பொழுது சில பேருக்கு அப்படி புரியலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் உண்மை என்று நம்ப வேண்டும், அது அறிவுக்கு ஒத்து வருதா, லாஜிக்குக்கு ஒத்து வருதான்னு பார்க்க கூடாது. சஹாபாக்கள் அப்படிதான் செஞ்சாங்க. மதீனாவுக்கு வந்தப்ப இப்படி ஏன் ஆண் பேரிச்சம்பரம் பெண் பேரிச்சம்பரம்னு சேர்த்து செய்றீங்க, விட்டுருங்க, உடனே சஹாபாக்கள் விட்டாங்க. அதுக்கப்புறமா விளைச்சல் வரலன்னு சொன்ன உடனே அப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படியா, சரி இது பரவாயில்ல, இது நீங்க செய்யறதுல தப்பு கிடையாது, இது செஞ்சுக்குங்கிறாங்க. அப்ப சட்டம் என்ன, நபி சொல்லிட்டா நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது, அதுக்கு பிறகு விளக்க நபிட்ட இருந்தே வரணும். அதுல அனுமதி இருக்குதா, அது எந்த கட்டாயமா சொன்னாங்களா இல்லையாங்கிறத நபி சொல்லணும், அது வரைக்கும் அது கட்டாயம் தான். அப்ப இதுதான் நம்ம வந்து நபியை நம்பக்கூடிய விஷயம். இது அடுத்தது, நபி தடுத்தது அனைத்தையும் விட்டு விலகிக் கொள்வது. அடுத்து, அவர்கள் என்ன ஒரு வழிமுறையை காட்டினாங்களோ அந்த வழிமுறைப்படிதான் அல்லாஹ்வை வணங்குறது. நம்மளா இஷ்டத்துக்கு வியாழக்கிழமைக்கு ஒரு இபாதத்து, வெள்ளிக்கிழமைக்கு ஒரு இபாதத்து, ரபியுல் அவலுக்கு ஒரு இபாதத்து, ரபியுல் ஆகிருக்கு ஒரு இபாதத்து, ஒடுக்கத்து புதனுக்கு ஒரு இபாதத்து, அப்புறம் அதுக்கு இபாதத்து, இதுக்கு இபாதத்து என்று நாம இபாதத்துகளை உருவாக்க முடியாது. நபி என்னென்ன இபாதத்துகளை சொல்லி தந்தார்களோ அந்த இபாதத்துகளை அல்லாஹ் வணங்கணும். இப்ப இந்த அஞ்சு விஷயங்களை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அர்த்தத்தில் நம்ம புரியணும், சரிங்களா? ஒன்று என்ன, உள்ளத்தாலும் புறத்தாலும் அவர்களை அல்லாஹ்வுடைய அடியாராகவும் தூதராகவும் உலக மக்களுக்கெல்லாம் அனுப்பப்பட்ட தூதராவா ஏற்றுக்கொள்வது, இரண்டாவது அவங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது, மூன்றாவது அவங்க சொன்னதெல்லாம் உண்மை என்று நம்புவது, நான்காவது அவர்கள் தடுத்ததை விட்டு விலகிக் கொள்வது, ஐந்தாவது அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி அல்லாஹுவை வணங்குவது. இப்ப இந்த அஞ்சு விஷயங்களோட நம்ம அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுன்னு சொன்னோம்னா அந்த ஷஹாதா நிறைவானது, பூர்த்தியானது. இன்ஷா அல்லாஹ் மீதமுண்டான விஷயங்களை நாளை ஓரளவுக்கு நிறைவு செய்ய பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் இதுவரை கலந்து கொண்டதிலே உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. இந்த கல்வியை உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமான கல்வியாக ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.